12 நாட்கள் உணவு ஒறுப்பு போராட்டம் நடத்தி வீரச்சாவடைந்த லெப்டினன்ட் கர்னல் தியாக தீபம் திலீபனின் நினைவுகளோடு திலீபனின் தியாக வேள்வியின் 7 நாள்.
12 நாளாக பசி கிடந்தான், 12 நாளாக பசி கிடந்தான், தண்ணீர் பருக மறுத்து மகன் தவம் கிடந்தான். கிடந்தான் தண்ணீர் பருக மறுத்து மகன் தவம் கிடந்தான்.
அகிம்சை எனும் உயரிய ஒழுக்கத்தின்பால் இயங்குவதாக காட்டிக் கொண்டிருந்த இந்தியா தனது கோரமுகத்தை காட்டியது. நல்லூரிலே 1987 செப்டம்பர் 15 அன்று 5 கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தான். ஒரு துளிநீர் கூட அருந்தாது 12 நாட்கள் அந்த தியாக வேள்வியில் மெழு ஆயுருகினான். அவன் நேசித்த மக்கள் அலையலையாய் அவன் முன் திரண்டார்கள். அவன் மெல்ல மெல்ல உருகி அணைந்து கொண்டு போவதைக் கண்டு துடித்தார்கள். அந்த மக்களின் துடிப்பைக் கண்டு அவனால் பேச முடியாத நிலையிலும் பேச வேண்டும் என்கின்ற துடிப்போடு அவன் பேசுகையிலே, நான் பிறந்து விண்ணிலிருந்து அங்கே உள்ள என் நண்பர்களுடன் சேர்ந்து தமிழீழம் மலரப்போகும் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன் என்று கூறினான். அத்தகைய நம்பிக்கையோடு பயணித்துவிட்ட அந்த வீரர்களின் நம்பிக்கை ஒருபொழுதும் தோற்றுவிடாது. பரிபூர்ண சுதந்திரத்தை எமது மக்கள் அடைந்தே தீர்வார்கள். திலீபன் போன்றவர்கள் மிக அருமையானவர்களே. ஒரு புனித இலட்சியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களை நாங்கள் வருந்திக் கொண்டு உண்ணாவிரதம் இருக்கின்றோம் என திலீபன் நல்லூரில் உண்ணாவிரத மேடையில் அவனோடு கூட இருந்த கவிஞர் வாஞ்சிநாதன் நீர் அருந்த கேட்டபோது அவரிடம் இவ்வாறு கூறினான். எமது விடுதலை பயணம் அப்படிப்பட்டதுதான். எம்மை மிக கடுமையாக வருத்தித்தான் அந்த உயரிய விடுதலையை வென்றெடுக்க முடியும். அதுவே பெருமதி மிக்கதாயிருக்கும் என்பதை அவனது வாழ்க்கை எமக்கு உணர்த்துகின்றது. எந்த நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கும் அவனது இயல்பு பாரதியார் கண்ட சிட்டுக்குருவியை எண்ணம் வைக்கும். அத்துணை துடிப்பு வேகத்துடன் விசையுறத் தெரிந்தான். இந்த வேகமும் துடிப்பும் எம் ஒவ்வொருவரிலும் ஆள வேண்டும். அத்தகைய வீரனின் நினைவுகளை எடுத்து வருவதுதான் இந்த நிகழ்ச்சி.
நெல்லை நகர் வீதியிலே நாயகனே நீ கிடந்தாய், நாவரண்டு நாவரண்டு நாதமணி பேத்திழந்தாய். நெல்லை நகர் வீதியிலே நாயகனே நீ கிடந்தாய், நாவரண்டு நாவரண்டு நாதமணி பேத்திழந்தாய். நீ கிடந்த பாயருகில் நாம் இருந்து கண்சொறிந்தோம், நேருவழி பேரனுக்கு நெஞ்சுருகும் வந்திருந்தோம். நீ கிடந்த பாயருகில் நாம் இருந்து கண்சொறிந்தோம், நேருவழி பேரனுக்கு நெஞ்சுருகும் வந்திருந்தோம். நெஞ்சுருகவில்லையடா நீ விளைக்கவில்லை, சொறிந்து போனதடா நீலமுகில் கீழிறங்கி நீ சொறிந்து போனதடா. நெல்லை நகர் வீதியிலே நாயகனே நீ கிடந்தாய் நாவரண்டு நாவரண்டு நாகமணி பேச்சிழந்தாய்.
இன்று திலீபனுடன் ஏழாம் நாள். இன்று காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக யோகியை என் கண்கள் தேடின. நேற்றைய பேச்சுவார்த்தையின் முடிவு என்னவாக இருக்கும்? இந்த கேள்விதான் இதயத்தின் பெரும் பாகத்தை அரித்துக் கொண்டிருந்தது. காலை 10 மணி வரை எவ்வளவோ முயன்றும் அவர்கள் இருவரும் என் கண்களில் படவே இல்லை. ஆனால் திடீரென்று இந்தியா டுடே பத்திரிகை நிருபரும் இந்திய தூதரகத்தின் தொலைக்காட்சி வீடியோ படப்பிடிப்பாளரும் யோகியுடன் வந்து திலீபனை படம் பிடிக்க தொடங்கினர். இந்தியா டுடே நிருபர் என்னிடம் திலீபனின் உடல்நிலையை பற்றி துருவி துருவி கேட்டு தெரிந்து கொண்டார். என்னால் முடிந்தவரை முதல் நாள் உண்ணாவிரதத்திலிருந்து இன்று வரை அவரின் உடலில் நிகழ்ந்த மாற்றங்கள் அனைத்தையும் விரிவாக எடுத்து கூறினேன். அவர்கள் சென்றபின் யோகியை அழைத்து என் மனதுக்குள் குடைந்து கொண்டிருந்த அந்த கேள்வியை கேட்டுவிட்டேன். அதற்கு யோகி கூறிய பதில் எனக்கு அதிர்ச்சியை தந்தது. இந்திய அமைதி காக்கும் படையின் மூத்த தளபதி ஒருவரும் பிரிகேடியர் ராகவன், ஏர் கொமாண்டர் ஜெயக்குமார், கடற்படை தளபதி அபயசுந்தர் ஆகியோரும் வந்து பேசியதாகவும் உதவி தூதுவர் வரவில்லை என்றும் திலீபனின் பிரச்சனையில் அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவை இதுவரை எடுக்கவில்லை என்றும் யோகி கூறினார். அந்த பதிலை கேட்டதிலிருந்து அதை ஜீரணிக்க என் மனதுக்கு வெகுநேரம் பிடித்தது. அந்த பேச்சுவார்த்தை பற்றி முழு விவரத்தையும் யோகி திலீபனிடம் விளக்கி கூறி என்ன செய்யலாம் என்று கேட்டார். பேச சக்தியற்று நடக்க சக்தியற்று துவண்டு கிடந்த அந்த கொடி தன் விழிகளை திறந்து பார்த்துவிட்டு வழக்கம் போன்றுதான் புன்னகையை உதிர்த்தது.
எந்த முடிவும் நல்ல முடிவாக இருக்க வேணும். 5 கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக அவர்கள் எழுத்தில தர வேண்டும். இல்லையாண்டால் நான் உண்ணாவிரதத்தை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன்.
ஒவ்வொரு வார்த்தையாக கரகரத்த குரலில் வெளிவந்தது திலீபனின் பதில். படபடவென்று நடுங்கிய குரலில் மெதுவாக திடமாக திலீபன் கூறி முடித்த போது யோகி மேடையில் இருக்கவில்லை. யாழ்ப்பாண குடாநாடு விடுதலை புலிகளின் பூரண கட்டுப்பாட்டுக்குள் 1985 ஆண்டின் இறுதி பகுதியில் வந்த பின்னர் அரசியல் பிரிவு பொறுப்பாளராக திலீபன் இருந்து மிக சிக்கலான பிரச்சனைகளையெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் தீர்த்து வைத்திருக்கின்றார். 1986 ஆண்டு அச்சுவேலியில் ஏற்பட்ட ஒரு சிறு பூசல் காரணமாக மினி பஸ்களின் சொந்தக்காரர்கள் ஒரு வார காலமாக பஸ்களை ஓடவிடாமல் வழிமறித்து போராட்டம் நடத்தியதால் மக்கள் மிகுந்த துன்பப்பட்டார்கள். திலீபன் தனக்கேயுரிய புன்முறுவலுடன் அவர்களை அணுகி மிகவும் எளிமையாக அவர்களுடன் பேசி 2 மணித்தியாலத்தில் பஸ்களை ஓடச் செய்தார். யாழ்ப்பாண மாவட்ட மீனவர்களுக்கு இடையே நடைபெறும் பூசல்கள், கடல் எல்லையிலே ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு இடையே ஏற்படும் சில சிக்கலான பிரச்சனைகள், பல்கலைக்கழகத்தில் ஏற்படும் சிக்கலான பிரச்சனைகள், கடை முதலாளிகள் தொழிலாளர்கள் பிரச்சனைகள், மூட்டை தூக்குவோர், வண்டி ஓட்டுவோர், டாக்ஸிக்காரர்கள், மாநகர சபை ஊழியர்கள், ஆசிரியர்கள், எழுது விளைஞர்கள், டாக்டர்கள், தாதிமார், வைத்தியசாலை சிற்றூழியர்கள், வழக்கறிஞர்கள், லொரி சொந்தக்காரர்கள், இப்படி பலரகமானவர்களின் பிரச்சனைகளையெல்லாம் உடனுக்குடன் பேசி சமரசமாக தீர்த்து வைத்தவர் திலீபன். யாழ்ப்பாண கரையோர கிராமமான நாவாந்துறையில் தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே பலமான இனக்கலவரம் ஏற்பட்டது. கத்திகள், பொல்லுகள், கைக்குண்டுகள், துப்பாக்கிகள் எல்லாம் தாராளமாக பாவிக்கப்பட்டன. ஒரே நாளில் பலர் இருபக்கங்களிலும் மாண்டனர், பலர் படுகாயமுற்றனர். திலீபன் தன்னந்தனியாக இரு சமூகத்தவர்களையும் இரவிரவாக சென்று சந்தித்தார். முடிவு அடுத்த நாள் பெருமழை பெய்து ஓய்ந்தது போல் கலவரம் நின்றுவிட்டது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தமிழீழ மக்கள் மத்தியில் மாபெரும் செல்வாக்கு இருப்பதற்கு காரணம், இவர்கள் சிங்கள இராணுவத்தின் அட்டூழியங்களில் இருந்து தம் உயிரையே அர்ப்பணித்து மக்களை காப்பாற்றுவது மட்டுமல்ல, எந்த சிக்கலான சமூக பொருளாதார பிரச்சனையாலும் புலிகளின் அரசியல் பிரிவு தலைவர் திலீபனினால் அவை நிச்சயமாக தீர்க்கப்படும் என்ற உயர்ந்த நம்பிக்கையாலும் ஏற்பட்ட செல்வாக்குத்தான் அது. மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இரவு பகலாக உறங்காது, வேளாவுகளைக்கு உணவின்றி அயராது உழைப்பதில் திலீபனுக்கு நிகர் திலீபன்தான். அவர் சுயமாக எப்போதாவது மினிக்கிய மடிப்பு கலையாத ஆடைகள் அணிந்ததை நான் பார்த்ததில்லை. அவரிடம் இருப்பதெல்லாம் ஒரே ஒரு நீள கால்சட்டை, ஒரே ஒரு ஷர்ட் தான். அரசியல் விடயமாக ஊரெல்லாம் சுற்றி பல பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு காய்ந்த வயிற்றுடன் இரவு 12-1 மணிக்கு தலைமை அலுவலகத்துக்கு வருவார். அந்த நள்ளிரவில் அழுக்கேறிய தன் உடைகளை களைந்து தோய்த்து காய போட்டுவிட்டே படுக்க செல்வார். பின்னர் அந்த இயந்திரம் அதிகாலையிலேயே தன் இயக்கத்தை மீண்டும் ஆரம்பித்துவிடும். இப்படிப்பட்ட திலீபன் இன்று வாடி வதங்கி தமிழினத்துக்காக தன்னையே அழித்துக் கொண்டிருக்கின்றாரே. எத்தனையோ பேரின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்த இவரின் பிரச்சனையை, தமிழினத்தின் பிரச்சனையை யார் தீர்க்கப் போகின்றார்கள்?
பூத்த கோடி வேறு எங்கள் ஊரில் உள்ள கண்கள் எல்லாம் நீர் இழந்தது. ஊரழுவில் பூத்த கோடி வேறிழந்தது எங்கள் ஊரில் உள்ள கண்கள் எல்லாம் நீரிழந்தது. போரெடுத்து வந்த படை தேரிழந்தது, வீர பிள்ளையினால் பாரதத்தின் தோடுந்தது. போரெடுத்து வந்த படை தேரிழந்தது, வீர பிள்ளையினால் பாரதத்தின் தோளுடிந்தது. ஊரழுவில் பூத்த கோடி வேறிழந்தது.
சீலமுறு தமிழன் சிறப்பினை இழப்பதோ, சிங்கள இனத்தவர் நம்மை மிதிப்பதோ, கோலமுறு திரு நாடினை கொள்ளையர் விதித்த வலையினில் வீழ்ந்து அழிவதோ, காலினும் கொடும் கயவனின் கையினால் கண்ணை இழந்து நாம் கவலையில் நலிவதோ, நீல மணி கடல் நித்தமும் அழுவதோ, நாடு பெரும்பரை நம்மினம் தூங்குமோ? ஈழமுரசு பத்திரிகையில் வெளிவந்த இந்த கவிதையை ஒரு நாள் திலீபன் வாசித்துவிட்டு என் தோள்களை தட்டி பாராட்டியதை என்று எண்ணி பார்க்கின்றேன். வாராவாரம் பத்திரிகைகளில் வெளிவந்து கொண்டிருக்கும் எனது கவிதைகளை ஒரு தொகுப்பாக்கி வெளியிட வேண்டும் என்ற திலீபனின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக சென்ற வாரம்தான் அவைகளை ஒன்று சேர்த்து பிரதிகள் எடுத்து ஒரு பிரதியை ராஜனிடமும் மறு பிரதியை யோகியிடமும் கொடுத்திருந்தேன். தலைவர் பிரபாகரன் முன்னுரை எழுதப்பட வேண்டும் என்ற என் விருப்பத்தை திலீபனிடம் வெளியிட்ட போது அவரும் அதற்கு சம்மதித்தார். உண்ணாவிரதம் முடிந்தபின் முதல் வேலையாக தலைவரிடம் சகல கவிதைகளையும் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டேன். தலைவர் பிரபாகரன் ஓர் இலக்கிய ரசிகன் என்பது பலருக்கு தெரியாது. அந்த நெஞ்சு கூட்டிற்குள் நிறைந்து கிடக்கும் இராணுவ திட்டங்களும் அரசியல் புரட்சி கருத்துக்களும் இலக்கிய குவியல்களும் மலை போன்ற தமிழ் உணர்வும் அப்பப்பா ஏராளம் ஏராளம். அப்படிப்பட்ட ஒரு தலைவனின் வழிவந்த திலீபனின் 7ஆம் நாள் தியாக பயணம் தொடர்கின்றது.
தேரசையும் வீதியிலே ஊர் குவிந்தது, எங்கள் செல்வமே உன் பட்டினியால் ஊர் மெலிந்தது. தேரசையும் வீதியிலே ஊர் குவிந்தது, எங்கள் செல்வமே உன் பட்டி ஊர் மெலிந்தது. பாரதத்தின் பேருரைக்க நாயறிந்தது. பரதத்தின் பேருரைக்க நாயறிந்தது தீபன் பாடையிலே ஏறி வர போரெழுந்தது தீபன் பாடையிலே ஏறி வர போரெழுந்தது.
காலையில் தலைவர் என்னை அழைத்து திலீபனை நீங்கள் தானண்ணா அழைத்து கொண்டு போய் அந்த உண்ணா நோன்பு மேடையில் உட்கார வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். நான் திலீபனை அழைத்து கொண்டு போகிறேன். உண்ணா நோன்பு மேடையில் அவனை உட்கார வைக்கிறோம். ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள், அவனுடைய தந்தையார் ஒரு பசு தன்னுடைய கன்று இறக்கிற நிலையில் துடித்தால் எப்படி சுற்றி சுற்றி கன்றை சுற்றி சுற்றி வருமோ அப்படி அந்த மேடையை சுற்றி சுற்றி வருகிறார். என்னை மெதுவாக கையை பற்றி அழைத்து சென்று மூலையில் வைத்து ஆட்சியாளர்கள் ஒத்துக்கொண்டு என்னுடைய பிள்ளையை விட்டு விடுவார்களா என்று கேட்பார். எனக்கு கண்கள் கலங்கும். அவருக்கு எந்த விடையும் சொல்ல முடியாத நிலையில் நான் இப்படியே அந்த 12 நாட்களும் கொடுமையாக கழிகின்றன. கடைசியில் திலீபன், நான் நினைக்கிறேன் கண்களை மூடுவதற்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு அவனுடைய கடைசி உரை, அதற்கு பிறகு அவன் பேசவில்லை. அப்பொழுது திலீபன் சொன்னான், நான் இறந்த பிறகு நான் ஏற்கனவே உயிர்க்குடை செய்த என்னுடைய இளைஞர்களோடு சேர்ந்து நான் வானத்தில் இருந்து தமிழீழம் மலர்கிற பொழுது என்னுடைய கண்களால் பார்த்து கழிப்பேன் என்று திலீபன் சொன்னான். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்பொழுது சிலர் தமிழீழம் என்பது ஒரு கனவாகிவிட்டது என்று பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை திலீபனை போன்ற ஒரு உயிர்க்குடையாளர், ஒரு பெரிய தமிழன், வரலாறு காணாத தமிழன், அன்று அவன் கொண்டிருந்த அந்த இலட்சியம், அந்த கொள்கை, அது எந்த காலத்திலும் தோற்று போகும் என்று யாரும் நினைத்தால் அவனை போல் ஒரு பைத்தியக்காரன், அவனை போல் ஒரு மூடன் உலகத்தில் எவனும் இருக்க முடியாது. இன்றைக்கு ஏதோ நாம் பேசுகிறார்கள், தேர் இஸ் நோ குவெஸ்டன் ஆஃப் giving right of self determination to the Tamils. There is no question of merger of northern and eastern provinces. There is no question of withdrawing the armed forces from the north and east. Mahinda Rajapaksa solgiran, naan solgiran tamilidam illai engiran. Avan solvadhu podad endru oru sila tamilargal, eluthalargal, eedugalil eludugiravargal தமிழீழம் கனவாகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். தமிழீழம் கனவாக வேண்டிய நிலை வருமானால் உலகத்தில் விடுதலை என்ற ஒரு சொல்லுக்கு பொருள் இல்லாமல் போய்விடும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனின் உடனோடும் உயிரோடும் விடுதலை ஒட்டி கொண்டிருக்கிறது. விடுதலை என்ன? எனக்கு கனவா? கனவு என்று சொல்கிறார்கள். கனவா விடுதலை? எனக்கு கனவு நடக்கலாம், நடக்காமல் போகலாம். விடுதலை என்பது என் பிறப்புரிமை, அது என்னோடு கூட இருக்கிறது, என்னுடைய உயிராக இருக்கிறது. அது எனக்கு இல்லை என்று சொல்ல எவனுக்கு என்ன உரிமை? விடுதலை, அதுதான் விடுதலை. உங்களுடைய போராட்டத்தை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்துகிறார்கள். தமிழ்ஸ் in Sri Lanka they are an ethnic minority endru solgiran singalavan. We are not an ethnic minority, we are a nation, we are a nation. Anana sirvanmaya unudaya ilangil singalavanodu serthu paarkira poludhu naan sirvanmayaga irukalam, anal ennudaya tamililathil naan perumbanmai. Engaludaya varalaru enna? Naangal kattiya kadaiya? நாங்கள் உண்டாக்கியதா? நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர், இந்த நெல்லை மண் தந்தவர், முதன் முதல் இலங்கை படத்தில் தமிழீழத்தை தனியாக பிரித்து படம் வரைந்தவர் தமிழீழத்தைச் சேர்ந்தவர் அல்ல, தந்தை ஆதித்தனார். அவர் தமிழீழம் தமிழருடைய தாயகம் என்று சொன்னார். அது வரலாற்றால் ஏற்கனவே நிறுவப்பட்டது, நிலைநாட்டப்பட்டது. இந்தியாவினுடைய ஒரு மூத்த தலைவர் ராஜாஜி அவர்கள் 1963 சென்னையில் இலங்கை தூதரகத்துக்கு முன்னால் நானும் இன்னும் 5 இளைஞர்களும் உண்ணா நோன்பிருந்த பொழுது வை வி கோ டு ஃபாஸ்ட் என்று ஒரு துண்டறிக்கையை எழுதி நாம் வெளியிட்டு உண்ணா நோன்பிருந்த பொழுது இதே ஆதித்தனார் அவர்கள் சொன்னார், நீங்கள் உண்ணா நோன்பிருங்கள், உங்களை ஒரு நடுப்பகல் கைது செய்வார்கள், அதை நாம் பெரிய செய்தியாக்குகிறேன் தினத்தந்தியில், உங்கள் ஈழச் செய்தி பரவும் என்றார். உட்கார்ந்திருக்கிறோம், இவனும் வரவில்லை, கைது செய்யவில்லை, வளைத்து வர துப்பாக்கியோடு காவல்துறை நிற்கிறது, கைது செய்யவில்லை. என்ன செய்வது என்று சிந்தித்து விட்டு நான் அப்போதிருந்த ராஜாஜி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அவர் ஒப்புதல் தந்தார். அன்று மாலை உண்ணா நோன்பை முடித்து வைத்தார். முடித்து வைத்துவிட்டு ராஜாஜி அவர்கள் அடுத்த நாள் 1963 ஜூன் 6 தேதி இந்து பத்திரிகை முதல் பக்கத்தில் எங்கள் படமும் ராஜாஜியுடைய அறிக்கையும், என்ன அறிக்கை தெரியுமா? The Tamils in Sri Lanka, they are not settlers. They are the aborigines of the Thailand. தமிழர்கள் அங்கு குடியேறியவர்கள் அல்ல, தமிழீழத்தின் மைந்தர்கள், அந்த மண்ணின் பழங்குடி மக்கள். சொன்னவன் இந்தியாவைச் சேர்ந்த தலைவன், நான் சொல்லவில்லை. இலங்கையில் நடைபெறுவது ஜெனோசைடு, ஜெனோசைடு என்று இந்திரா காந்தி சொன்னார். ஜெனோசைடு என்றால் என்ன பொருள்? இலங்கையில் 2 தேசிய இனங்களுக்கிடையே நடைபெறுகிற மோதல், ஒரு தேசிய இனம் ஒரு தேசிய இனத்தை அழிப்பதுதான் ஜெனோசைடு. It is not a clash between two individuals. இரண்டு தனிப்பட்ட மனிதர்களுக்கான மோதல் அல்ல. எவ்வளவு பிள்ளையாக படம் பிடித்து காட்டினார்கள். இலங்கையில் நடந்து முடிந்த முள்ளிவாய்க்கால் போரை, அந்த படுகொலை நிகழ்ச்சிகளை எப்படி சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? அதை சொன்னார்கள், இட் வாஸ் அ வார் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் த டெரரிஸ்ட். But it is not. It was a war between the oppressor and the oppressed. ஒடுக்கிய தேசிய இனத்துக்கும் ஒடுக்கப்பட்ட தேசிய இனத்துக்குமான போர் அது. அது அரசுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலான போர் அல்ல. அதன் விளைவாக மஹிந்த ராஜபக்ச செய்தது வார் கிரைம், போர்க்குற்றம் என்று சொல்கிறான். அதோடு நிறுத்தி விடுகிறான். உங்கள் தாயகத்தை நாங்கள் இழக்க வேண்டும் என்கிறீர்களா? தெளிவன் அவனுடைய இலட்சியம் தமிழிடம், அதை சிதைய நாங்கள் விடமாட்டோம். 1000 உயிர்கள் விழுந்தாலும் அந்த மண் அதை எந்த காலத்திலும் ஒப்புக்கொள்ளாது என்று நான் இந்த வேளையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நேரத்தில் அந்த இயக்கம் பலராலும் களங்கப்படுத்தப்பட்டிருக்கலாம், களங்கப்படுத்தி விட்டதாக யாரும் நினைக்கலாம். ஆனால் உண்மைகளை அப்பொழுது இந்தியாவின் பெரிய தலைவர்களே சொல்லி இருக்கிறார்கள். இந்திய அமைதிப்படை காலத்தில் வெளியுறவு செயலராக இருந்த தீட்சித் அசைன்மெண்ட் இன் கலம்பு என்னும் நூலில் அவர் எழுதுகிறார். தீட்சித் ஒரு காலத்தில் வெளியுறவு செயலராக இருந்த தீட்சித் சொல்கிறார், இந்த இயக்கத்தின் தலைவரான பிரபாகரனிடம் காணப்படும் கட்டுப்பாடு, மன உறுதி, இலங்கை தமிழரின் மீட்சி என்ற இலட்சியத்துக்காக தன்னை அர்ப்பணம் செய்துள்ளமை ஆகியன உயர்ந்த குணாதிசயங்களாகும். இவர் யாராலும் எப்படி விமர்சிக்கப்பட்டாலும் இவரது நெஞ்சில் விடுதலை வேட்கை சுவாலை விட்டு எரிந்து கொண்டிருப்பதையும், இவரிடம் தன்னை அதற்கு அர்ப்பணிக்கும் நெஞ்சம் உள்ளதென்பதையும், இவர் இயற்கையான படைத்திறனை கொண்ட கொடையாக பெற்ற ஒருவர் என்பதையும் எவரும் மறுக்க முடியாது. சொல்றது நான் இல்ல, தீட்சி சொல்றார். இந்திய அமைதிப்படையின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சர்தேஷ் பாண்டே, ஈழத்தில் அமைதிப்படைக்கு போய் தலைவராக இருந்தவர், புலிகளை மோதியவர், புலிகளை ஒழித்து கட்டுவதற்காக அந்த காலகட்டத்தில் அனுப்பப்பட்டவர். அவர் சொல்கிறார், தமிழீழ விடுதலை புலிகள் மேல் நான் மிகவும் மதிப்பு வைத்திருக்கிறேன். தமிழர் மத்தியில் நிலவும் உணர்வலைகளின் பிரதிபலிப்பே புலிகள். சரியான அளவீடு போடுறான் பாருங்க. அந்த மக்கள் நினைக்கிறார்கள், இவர்கள் இருந்தால் எங்களை காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கிறார்கள். காப்பாற்றினார்கள். 33 ஆண்டுகள் தமிழனின் மண்ணை அவனால் தொட முடியவில்லை.
உண்ணா நோன்பிருந்து தன்னுயிரை ஆகுதியாக்கிய தியாகி திலீபனின் நினைவஞ்சலி கூட்டத்தில் உணர்ச்சி கவிஞன் காசியானந்தன் ஆற்றிய உரையை கேட்டீர்கள்.
ஊரழுவில் பூத்த கோடி வேறிழந்தது, பன்னிரண்டு நாளிருந்து அவனுருகினான், நாங்கள் பார்த்திருக்க மேடையிலே கண் சொருகினான். 12 நாள் இருந்து அவனுருகினான், நாங்கள் பார்த்திருக்க மேடையிலே கண் சொருகினான். விண்ணடிந்து விழுந்ததையா எம் தலையிலே,
நீங்கள் இதுவரை லெப்டினன்ட் கர்னல் தியாகி திலீபனின் 7ஆம் நாள் வழங்கியவர் உங்களில் ஒருவன் அன்டன் ஃபீலிக்ஸ்.
விண்ணடிந்து வீழ்ந்ததையா எம் தலையிலே, அந்த வீரனுடல் கையளித்தோம் சுதுமலையிலே, அந்த வீரனுடல் கையளித்தோம் சுதுமலையிலே. ஊரழுவில் கோடி வேறிழந்தது, குன்றெனவே நின்றிருந்த கோபுரத்து தீபம் தன் குடலிழந்தும் விடுதலைக்காய் ஆடி நின்றதேகம், குன்றெனவே நின்றிருந்த கோபுரத்து தீபம் தன் குடலிழந்தும் விடுதலைக்காய் ஆடி நின்ற தேகம். பண்ணெடுத்து பாடுகின்றோம் பார்த்திபனே கேளா, பண்ணெடுத்து பாடுகின்றோம் பார்த்திபனே கேளாய், நீ பாலருந்த தாய் மடியில் மீண்டொரு கால்வாராய், நீ பாலருந்த தாய் மடியில் மீண்டொரு கால்வாராய். ஊரழுவில் பூத்த கோடி வேறிழந்தது, எங்கள் ஊரில் உள்ள கண்கள் எல்லாம் நீரிழந்தது, போரெடுத்து வந்த படை தேரிழந்தது, வீர பிள்ளையினால் பாரதத்தின் தோடுந்தது, போரெடுத்து வந்த படை தேரிழந்தது, வீர பிள்ளையினால் பாரதத்தின் தோடுந்தது. ஊரழுவில் பூத்த கோடி வேறிழந்தது,